இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Oh,
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய 10 கற்பனைகளை குறித்து நாம் படிக்கப் போகின்றோம். இந்த நாளில் கூட செய்தியின் தலைப்பு 10 கற்பனைகளின் ஆசீர்வாதங்கள், Blessings of 10 Commandments. அநேக நேரங்களில் ஆண்டவர் ஏன் இந்த 10 கற்பனைகளை கொடுத்தார், இதை என்னால் கை கொள்ள முடியவில்லையே, இதனால் என்ன பலன் இருக்கிறது, இதை கை கொள்ளதன் வாயிலாக எனக்கு என்ன கிடைக்கும் என்ற பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆகையால் இந்த நாளிலும் கூட 10 கற்பனைகளில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய போகின்றோம் என்றால் இந்த நாளில் கூட தியானிக்க போகின்றோம். நீங்களும் ஜபத்தோடு கூட தியானிக்கும்படியாக நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இது உங்க வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் இதை கை கொள்ளும்படியாகவும் இதை கவனமாய் கேட்கும்படியாகவும் நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் வாசிக்கலாம் ஏசையா 58 அதிகாரம் வசனங்கள் 13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் 10 கற்பனைகளில் இது 4வது கற்பனையை குறித்து சொல்கின்றது. அதாவது ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சற்று கவனியுங்கள், 10 கற்பனையில் இந்த ஒரு கற்பனையை கை கொள்வதன் வாயிலாக நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்று இங்கே வேதம் சொல்லியிருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, இங்கே வேதம் சொல்லக்கூடிய காரியம், நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், ஆண்டவர் உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியை காண்பீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சாதனைகள் படைப்பீர்கள். ஆகையால் இது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. சற்று கவனித்து பாருங்கள், 10 கற்பனைகளில் ஒரு கற்பனையாகிய இந்த ஓய்வு நாள் கற்பனையை கை கொள்வதன் வாயிலாக நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றால் 10 கற்பனைகளையும் கை கொண்டால் எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் என்பதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது நாம் இந்த 10 கற்பனைகளை குறித்து நாம் படிக்கலாம். இதிலிருந்து நாம் அநேக காரியங்களை நாம் என்ன பண்ண போறோம் சொன்னா படிக்க போகின்றோம். முதலாம் கற்பனைக்கு நாம் என்ன செய்யலாம்னு சொன்னா நம்முடைய கவனங்களை நாம் திறப்பலாம். யாத்திராகமம் 20:2 நான் வாசிக்கின்றேன். உன்னை அடிமைத்தான வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்படி என்றால் இந்த 10 கற்பனைகளை கொடுக்கின்றவர் யார் என்று நாம் கேட்போம் என்றால் அது தேவன், கர்த்தர். ஏனென்றால் இங்கே அவர்தான் இந்த துவக்கத்திலே பேசக்கூடியதை பார்க்கிறோம். நாம் 1 வாசிக்கும் பொழுது தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன என்று அந்த வேத வசனம் துவங்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த 10 கற்பனை யாரிடமிருந்து வந்துள்ளது? கர்த்தராகிய தேவனிடமிருந்து வந்திருக்கிறது, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வந்திருக்கிறது. அப்படி என்றால் அவர் என்ன சொல்ல வருகிறார்? முதல் காரியம், அவர் சொல்லக்கூடிய காரியம், உன்னை அடிமைத்தனமாகி வீடாகி எகிப்திலிருந்து அழைத்து வந்த தேவன் நான். அப்படி என்றால் ஒரு காலகட்டத்திலே நீ அடிமையான ஒரு வாழ்க்கையில் இருந்தாய். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் அந்த அடிமையான வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்தார். அதை தான் இங்கே கர்த்தர் சொல்கிறார். இன்று நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், அநேக தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு இருக்கிறது, மாறியிருக்கிறது. இன்னும் அநேகருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறியிருக்கிறது. ஆகையால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன்னை அடிமைத்தனமான அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே அழைத்து வந்தவர் நான் என்று சொல்கிறார். இப்பொழுது நாம் 3 வசனத்தை வாசிக்கலாம். அவ்வாறு சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படி என்றால் இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், வேறு எந்த தேவர்களையும் நீ வணங்கக்கூடாது, சேவிக்க கூடாது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார்? இதில் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? அதற்கான விடை 2 இருக்கிறது. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, உன்னை அடிமையான வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து வந்த தேவன் நான் உன்னுடைய தேவனாக இருக்க விரும்புகிறேன். ஆகையால் வேறு தேவர்களை நீ சேவிக்க வேண்டாம், வணங்க வேண்டாம் என்று சொல்கிறார். இன்னும் நாம் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெரிய பணக்காரர் அல்லது ஒரு செல்வ சீமான் நம்மளை பார்த்து, நீ கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் நான் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நான் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க போகிறேன், ஆனால் நீங்கள் என்ன முழுவதுமாக நம்பணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிச்சயமாகவே, ஆஹா, இது நல்லதொரு வாய்ப்பாயித்தே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரரை நாம் நம்ப ஆரம்பிப்போம். இங்கே தேவன் அவர் பணக்காரர் மாத்திரம் கிடையாதுங்க, இந்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவர், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் அவர். அப்படி என்றால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் நம்ம கிட்ட சொல்றாரு, நான் உன்னுடைய தேவனா இருக்க விரும்புறேன். இன்னும் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் உன் வாழ்க்கையில ஒளியா இருக்க போறேன், உன் வாழ்க்கைய நான் மாற்ற போறேன், மாற்ற விரும்புறேன். அடிமையான வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்த நான் உன் வாழ்க்கைய பிரகாசமாய் மாத்த போறேன், அதனால நீ என்னை முழுவதுமாக நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம், நாம பார்க்கின்றோம். அப்படி என்றால் முதலாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் உன்னுடைய தேவனா இருப்பேன், உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். அதுக்கடுத்து நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா, இந்த 2 கற்பனையில ஆண்டவர் சொல்ல வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தர் நான், அப்ப நான் உன் தேவனா இருக்கிறேன், ஆனா நீ என்ன பண்ணாத, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு விக்கிரகத்தை நீ செய்ய வேண்டாம். எனக்குன்னு ஒரு சொரூபத்தை நீ உருவாக்க வேண்டாம், அல்லது எதையோ வைத்து கொண்டு நான் தான் என்று நீ என்ன பண்ண வேண்டாம், கருத வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்குறோம். அப்போ இந்த இரண்டாம் கற்பனையிலே ஆண்டவர் நமக்கு சொல்ல வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வல்லமை மிகப்பெரிய ஒரு வல்லமை, அந்த வல்லமையை ஒரு கல்லுலேயோ அல்லது ஒரு மரத்துலேயோ அல்லது ஒரு மலையிலேயோ அதில் போய் வைத்து என்னுடைய வல்லமையை அதுக்குள்ளே நீ பூட்டி வச்சிடாத. என்னுடைய வல்லமை எல்லா இடத்திலும் இருக்கிறது, என்னுடைய பிரசன்னம் எல்லா இடத்திலும் இருக்கிறது, என்னுடைய தரிசனம் எல்லா இடத்திலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு போனாதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனையோ மைல்கள் தாண்டி கோயிலுக்கு சென்று வரக்கூடியதை பார்க்குறோம். நிச்சயமாய் திருச்சபைக்கு சென்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், உண்மைதான். ஆனால் உங்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம், பலவீனமான சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம், ஆண்டவர் அதை அறிந்து கொள்கிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும், எங்கிருந்து ஆண்டவரை சேவித்தாலும், எங்கிருந்து ஆண்டவரை துதித்தாலும் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஏன்னா அவர் வெறும் கல்லில் மாத்திரம் இருக்கிற ஆண்டவர் கிடையாது, உலகமெங்கும் இருக்கிற ஆண்டவர். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கல்லை செய்து அல்லது ஒரு மரத்தை வைத்து இதில் தான் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்னுடைய வல்லமையை அதுக்குள்ளே போய் வைத்து பூட்டி வைத்து விடாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறாரு. அவர் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் எனக்காக நீ பலி செலுத்து, உன் கையை வெட்டிக்கோ காலை வெட்டிக்கோலாம் கேட்கலிங்க. அவர் கேட்கறதெல்லாம் உன் இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் கொடு, உன் இருதயத்தில் நீ எனக்கு ஒரு இடத்த கொடுத்தனா உன் இருதயத்தை நான் சுத்தப்படுத்துவேன், உன் வாழ்க்கையை நான் சுத்தப்படுத்துவேன், உன் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இப்பொழுது மூன்றாவது கற்பனையில் ஆண்டவர் சொல்லியிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்றத என்ன பண்ணான்னு சொன்னால் நாம் பார்க்கலாம். ஆறாம் வசனத்தை நம்ம வாசித்துட்டோம். ஏழாவது வசனம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். இப்போ நான் முன்பவே சொன்ன என்ன அப்படின்னா, ஒரு பணக்காரர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பணக்காரருடைய பெயரை நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லுவீங்களா? எந்த இடத்துல மிக முக்கியமாக இருக்கோ அந்த இடத்துல சொல்லுவீங்களா? நிச்சயமாகவே எந்த இடத்துல அந்த பெயருக்கான தேவை இருக்கிறதோ அந்த இடத்துல தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. பயனில்லாத இடத்துல சும்மா கேலிக்காகவோ அந்த பெயரை நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னுடைய பெயர் வல்லமை உள்ளது, என்னுடைய நாமம் மகத்துவமான நாமம், அதை நீ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிடாதன்னு சொன்னால் அந்த பெயரை நீ வீணாக சொல்லாத, வீணான வார்த்தைகளை கொண்டு சொல்லாத அப்படின்றாரு. அதாவது இந்த மூன்றாவது கற்பனையில் ஆண்டவர் சொல்ல வரக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய பெயர் பரிசுத்தமான பெயர், அந்த பெயரை நீ பொய் சொல்வதற்கு சத்தியம் பண்ணுவதற்கு பயன்படுத்தாத. என்ன சொல்ல வேண்டும் என்றால், சத்தியம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு அநேக நேரங்களில் கடவுள் மேலே நம்ம சத்தியம் செய்கிறோம், பொய் சத்தியம் செய்கிறோம். ஆண்டவர் அதை வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த மூன்றாவது கற்பனில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், தேவனுடைய நாமத்தை சரியாய் நாம் பயன்படுத்தும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப முக்கியமானதுங்க. அவருடைய பெயரை நம்ம எங்கெங்கே பயன்படுத்துகிறோமோ, மிக முக்கியமான இடத்துல அவரை கூப்பிடுகின்றோமோ, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கின்றோம். எரேமியா 33 அதிகாரத்தில் 3 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள செய்து நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன் அப்படின்றார். அப்படின்னா ஆண்டவர் நம் கூப்பிடும் பொழுது நமக்கு செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்னா அவருடைய நாமம் மகத்துவம் உள்ள நாமம். 4 கற்பனை 8 வசனம் வாசிக்கிறப்ப, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, 6 நீ வேலை செஞ்சு களைத்து போய் விடுகிறாய், ஒரு நாள் நீ என்ன பண்ணுன்னு சொன்னா ஓய்வெடு, உன் உடலுக்கு ஓய்வு கொடு. அதே நேரத்தில் அந்த ஒரு நாள் என்னை நினைத்துப்பார். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உலகத்தின் சிருஷ்டிகர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த உலகத்தை நான் சிருஷ்டித்து இந்த உலகத்தை கண்காணித்து நான் எவ்வளவு பிஸியாக நான் இருந்தாலும் இந்த ஒரு நாளில் நான் உங்ககிட்ட வந்துடுவேன், உங்ககிட்ட நான் முழு நேரத்தையும் பயன்படுத்துவேன், செலவு செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் ஆயத்தமாய் நம்மோடு கூட வர காத்திருக்கிறார். அப்படின்னா மற்ற நாள்ல இல்லையானா கட்டாயமா மற்ற நாள்லயே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆனா நாம அவரு கூட இருக்க முடியறதில்ல. ஏன் அப்படின்னா இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய வேலைகள், குடும்பத்தின் பாரங்கள் சொல்லி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பாண்டர் சொல்றாரு, என் மகனே நீ எல்லா நாளும் எப்படி இருக்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே பரபரப்பா இருக்கிற, இந்த ஒரு நாளாவது எனக்கு கொடு, அந்த ஒரு நாள் நீ எனக்கு கொடுத்த அப்படின்னா அந்த நாளை நான் ஆசீர்வச்சிருக்கிறேன், அந்த நாளை நான் பரிசுத்த பண்ணியிருக்கிறேன், உன்னை நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம் பார்க்கின்றோம். இப்பொழுது ஐந்தாவது கற்பனைக்கு நம்ம என்ன பார்ப்போம்னு சொன்னா வரலாம். இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். பன்னிரண்டாவது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கின்ற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்துங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா உனக்கு நான் நீடித்த நாட்களை நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா உனக்கு நான் தருவேன், உனக்கு நீடித்த நாட்களை தந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப நாம என்ன செய்யணும்னா நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்ணணும், நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படையணும். அப்படி அவங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால நம்மளுக்கு எப்படி ஆயுசு நாட்கள் பெருக பண்ணோம் அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம். கிறிஸ்துக்குள் பெரிய மனோர்களே, நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம என்ன போறோம்னு சொன்னா தவறாமல் செய்வோம். நம்ம எதையுமே வேணான்னு சொல்ல மாட்டோம். அப்பா சொல்றாரு நல்ல படி மகனே, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா நம்ம படிக்க ஆரம்பிப்போம். அம்மா சொல்றாங்க இந்த உணவை சாப்பிடு உன் உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னா நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். அப்ப பெற்றோர்கள் நமக்கு நன்மையானதை சொல்லி தரும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர்களை கனம் பண்ணும் பொழுது நமக்கு ஆண்டவர் நீடித்த நாட்களை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ற நாம பார்க்கின்றோம். இப்பொழுது ஆறாவது கற்பனைக்கு நம்ம வரலாம். ஆறாவது கற்பனை இவ்வனமாக சொல்கின்றது, 13வது வசனம், கொலை செய்யா திருப்பாயாக்க. அப்படின்னா அங்க ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் யாரையுமே கொலை பண்ண மாட்டேன், அதே நேரத்துல நீயும் யாரையும் கொலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா நான் உன் தேவனா இருந்து உன்னுடைய பாதுகாவல நான் இருப்பேன்றாரு ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா உன்னை கொன்றுவேன், உன்னை நான் என்ன பண்ணிடுறேன்னு சொன்னா நீ இருக்கிற இடமே தெரியாம பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஆண்டவர் இந்த கற்பனையின் வாயிலாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா நீ யாரையும் கொலை பண்ணாது என் மகனே என் மகளே, ஆனா நான் உன்னை யாரும் தொட விட மாட்டேன், உன்னுடைய பாதுகாவலனா நான் இருப்பேன், உன்னை யாரும் அவ்வளோ சீக்கிரம் தொட்டு உன்னை கொலை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா நான் உன்னுடைய பாதுகாவலனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண சொன்னா ஏழாவது கற்பனைக்கு நம்ம பார்க்கலாம். 14வது வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக்க. அநேக நேரங்களில் அநேக வாலிப பிள்ளைகள் திருமணமானவர்கள் மிக எளிதாக இந்த பாவத்தில் விழுந்து விடுகின்றார்கள். விபச்சாரம் சாத்தானின் மிகப்பெரிய ஒரு வஞ்சனையாக இது இருக்கிறது. ஆனால் இந்த பாவத்தை நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். சரி, இதுலேருந்து ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வாக்குத்தத்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், விபச்சாரம் என்று நாம் சொல்லும் பொழுது திருமணம் ஆகி மற்ற பெண்ணோடு அல்லது மற்ற ஆணோடு வைக்கக்கூடிய உறவுக்கு பெயர் விபச்சாரம் என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த விபச்சார பாவத்தை நாம் செய்யும் பொழுது என்ன செய்கிறோம்னு சொன்னால் இன்னொரு நபரு மேல் நாம் என்ன பண்றோம் மோகம் கொண்டு பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ ஏன்பா இரண்டாவது காரியத்துக்காக போற, அதாவது ஏற்கனவே ஒரு திருமணமாகி இருக்கக்கூடிய அந்த மனைவிக்கு நீ ஏன் போய் அந்த மனைவியோடு தவறு செய்கிறாய் அல்லது அந்த கணவனோடு தவறு செய்கிறாய். அவங்க இரண்டாவது ஆல்ரெடி அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எல்லாமே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில பார்த்திருப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு உனக்கு இந்த ஆசை இருக்குதுன்னா நான் உனக்கு நல்ல பெண்ணை கொடுக்கறேன், நீ திருமணம் செய்து கொள், ஆனால் நீ இரண்டாவதாக நீ என்ன பண்ணாத தேடி செல்லாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். சரி, அதுக்கடுத்து கற்பனையை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு களவு செய்யா திருப்பாயாக. எட்டாவது கற்பனை, ஒரு அப்பா தன் மகனை பார்த்து சொல்றாராம், மகனே நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ திருட மாட்டே, நீ திருட நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன அப்படின்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் தேவை எல்லாத்தையும் நான் சந்திப்பேன், நீ ஒருபோதும் திருட மாட்டே அப்படின்றதுக்கான அர்த்தம். உங்க ஆண்டவர் சொல்றாரு நீ களவு செய்யாது இருப்பாயாக அப்படின்னா நான் உன்னை களவு செய்ய விட மாட்டேன், உன் வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் நான் சந்திப்பேன், நீ என் கூட இருந்தனா உடைய கற்பனைகளுக்கு கை கொண்டனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கடுத்து ஒன்பதாவது கற்பனைக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம போகலாம். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீ உண்மையாக இருந்த அப்படின்னா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். அதாவது நம்ம உண்மையாக இருக்கிறப்ப நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும், நம்ம சரீரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம் ஏற்படும். இந்த ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, நீ மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கடுத்து கடைசி கற்பனை, பிறருடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறருடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் என்ன பண்ணாத இச்சையா திருப்பாயாக அப்படின்னு சொல்லி அவன் சொல்றது பார்க்கிறோம். பிறர் பொருளை நீ ஏன்பா பார்த்து போற, நான் உனக்கு எல்லாத்தையும் தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீண்டும் வாக்குறுதி தரக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 10 கற்பனைகள் ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த 10 கற்பனைகளின்படி நடப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் எங்களுக்கு ஆமேன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrs@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.